கோவிட் 19 வைரஸ் பரவல் காரணமாக தடைப்பட்டிருக்கும் மாணவர்களின் கல்வி நிலையினை கருத்தில் கொண்டு ஓவா சமூக வானொலி வழங்கும் ஓவா குருகுலம் கல்வி நிகழ்ச்சி தொடர். கல்வி மறுசீரமைப்பு, திறந்த பல்கலைக்கழகம், தொலைக்கல்வி அபிவிருத்தி அமைச்சு மற்றும் ஓவா மாகாண கல்வி அமைச்சு இணைந்து ஓவா மாகாண கல்வி திணைக்களத்தின் நெறிப்படுத்தலின் கீழ் தரம் 5-11 வரையான மாணவர்களுக்கான ஓவா குருகுலம் கல்வி நிகழ்ச்சி தொடர் ஓவா சமூக வானொலியில் ஒலிபரப்பு செய்யப்பட்டு வருகின்றது. இவ்வருடம் டிசம்பர் 31 வரையான காலப்பகுதியில் திங்கள், செவ்வாய், வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் 7:15 to 10:15 வரை FM 97.6 அலைவரிசையில் ஓவா குருகுலம் கல்வி நிகழ்ச்சி தொடரினை நீங்கள் கேட்கலாம்.
வணக்கம் அன்பார்ந்த மாணவர்களே, ஓவாவின் குருகுலம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடையும் நான் ராமசாமி ரஜீவ்காந்தி, ஓவா ஹைலண்ட்ஸ் தமிழ் மகா வித்தியாலயத்தின் தமிழாசிரியராக கடமையாற்றுகின்றேன். இன்றைய தினம் தமிழ்மொழியும் இலக்கியமும் பாடத்தின் மூலமாக தரம் 11 மாணவர்களுக்கான இலக்கிய தொகுப்பு பகுதியில் 11 அழகான சங்க பாடல்கள் தொடர்பாக நாங்கள் இன்று கலந்துரையாட இருக்கின்றோம் மாணவர்களே. சரி மாணவர்களே, அதற்கு முன்பதாக நீங்கள் உங்களுடைய பாடப்புத்தகம் மற்றும் எழுதுகருவி, பயிற்சி புத்தகம், கொப்பி போன்றவற்றை தங்களுடைய அருகிலே எடுத்து வைத்து கொண்டீர்களேயானால் இந்த கலந்துரையாடல் இனிமையாக அமையும் என்று நான் நினைக்கின்றேன். நாங்கள் தற்பொழுது பாடத்திற்கு செல்வோம். மாணவர்களே, சங்க பாடல்கள் என்ற பகுதியில் எமது பாடத்திற்கு 2 பாடல்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஒன்று குறுந்தொகை, மற்றொன்று புறநானூறு என்ற 2 பகுதிகளிலிருந்து 2 பாடல்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது மாணவர்களே. அந்த வகையில் முதலாவதாக நாங்கள் குறுந்தொகை பாடல்களை பற்றி நாங்கள் பார்ப்போம். அந்த வகையில் முதலாவதாக நாங்கள் குறுந்தொகை என்ற இலக்கியத்தை தொடர்பாக சற்று நாங்கள் ஆராய்வோமானால், இந்த குறுந்தொகை என்ற நூல், குறுந்தொகை என்பது பார்த்தீர்களேயானால் அந்த பெயரிலே காணப்படுகின்றது. குறு என்று அதாவது குறுகிய அடிகளை கொண்ட பாடல்களாக இது தொகுக்கப்பட்ட நூலாக காணப்படுகிறது மாணவர்களே. குறுகியது என்கின்ற பொழுது 4 அடிகளை சிற்றெல்லையாகவும் அதாவது 8 அடி வரை பேரெல்லையாகவும் கொண்டதாக இந்த பாடல்கள் அமைய பெறலாம். சாதாரணமாக பார்த்தோமேயானால் 4 தொடக்கம் 8 வரிகளை கொண்டதாக அந்த பாடல்கள் பெரும்பாலும் அமைய பெறும். அடுத்தது மாணவர்களே, குறுந்தொகை நூலானது கடவுள் வாழ்த்து நீங்களாக 401 அகத்தினை அதாவது காதல் ஒழுக்க செய்யுள்களை கொண்ட நூலாக இந்த நூல் காணப்படுகிறது. அத்தோடு இந்த நூலானது சங்க காலத்தில் தொகுக்கப்பட்டதாக கூறப்பட்டு 8 தொகை நூல்களுள் நற்றினைக்கு அடுத்ததாக தொகுக்கப்பட்டதாக இந்த நூல் கருதப்படுகிறது மாணவர்களே. நீங்கள் பார்த்திருப்பீர்கள், சங்க காலத்தில் எழுந்த நூலாக 8 தொகை 10 பாட்டு என்ற நூல்கள் அமைய பெற்றிருக்கின்றது. ஆகவே இந்த குறுந்தொகையானது 8 தொகை நூல்களுக்குள் அடங்குவதாக காணப்படுகிறது. இந்நூலை தொகுத்தவருடைய பெயர் அறியப்படவில்லை. அது மாத்திரமல்லாது இந்த நூலானது 3ஆம் நூற்றாண்டில் தொகுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஏறத்தாழ 250 மேற்பட்ட புலவர்களால் இந்த நூலிலுள்ள பொது செய்யுள்கள் பாடப்பட்டிருக்கின்றது. இப்பாடல்கள் குறித்ததொரு ஒழுங்கு முறையில் தொகுக்கப்படவில்லை. அதாவது வெவ்வேறு புலவர்கள் பாடிய பாடல்கள் தொகுக்கப்பட்டதாக இருப்பதனால் அது ஒரு ஒழுங்கு முறையில் அல்லாது தொகுக்கப்பட்டிருக்கின்றது. எமக்கு இந்த நூலிலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த பாடலானது மருத நிலத்துக்குரிய ஊடல் ஒழுக்கத்தை பற்றி பேசுகிறது. அதாவது தலைமகன், அதாவது பாட்டினுடைய தலைவன் என்று நாங்கள் சொல்லுவோம், தலைமகன் பரத்தையரிடம் சென்று தலைவன் மீது ஊழல் கொண்ட தலைவிக்காக, அதாவது பரத்தையரிடம் சென்ற தலைவன் மீது சாதாரணமாகவே தலைவி ஊழல் கொள்வாள். அவ்வாறு ஊழல் கொள்ள தலைவிக்காக தலைவியினுடைய தோழி கூறிய கூற்றாக இந்த பாடல் அமைய பெற்றிருக்கிறது. மாணவர்களே, நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள், இந்த பாடலானது தலைவியை விட்டு பரத்தையிடம் தலைவன் சென்று விடுகிறான். அந்த தலைவன் சார்பாக ஒரு வாயில், அதாவது ஒரு தூதுவன் தலைவியினிடம் வருகிறான். அதாவது அவளுடைய மனநிலையை தெரிந்து கொள்வதற்காக. அவ்வாறு வருகின்ற பொழுது அந்த வாயிலுக்கு, அதாவது அந்த தூதுவனுக்கு தோழி கூறுகின்ற பதிலாக இந்த பாடல் அமைய பெற்றிருக்கிறது. இவ்வாறு இந்த பாடலினுடைய ஒரு அறிமுகத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். மாணவர்களே, தற்பொழுது நாங்கள் பாடலுக்கு செல்வோம். மாணவர்கள், உங்களுடைய புத்தகத்திலே இருக்கின்ற அந்த பாடலை நீங்களும் எடுத்து கைகளிலே வைத்து கொண்டால் இலகுவாக இருக்கும் பார்ப்பதற்கு. சரி மாணவர்களே, பாடல் இவ்வாறு அமைய பெற்றிருக்கிறது. தச்சன் செய்த சிறு மாவையம் ஊர்ந்து இன்புறார் ஆயினும் கையின் ஈர்த்து இன்புருவும் இளையோர் போல் உற்று இன்புற்றேம் ஆயினும் நற்றேர் பொய்கை ஊரான் கேண்மை செய்து இன்புற்றனம் செருந்தன வளையே என்ற வகையில் இந்த பாடல் அமைய பெற்றிருக்கின்றது. இந்த பாடலினுடைய வரிகளை பார்த்தீர்களே ஆனால் 6 வரிகளை கொண்டதாக இந்த பாடல் அமைய பெற்றிருக்கின்றது. இந்த பாடலை பாடிய புலவர் தும்பிசேர் கீரன். தும்பிசேர் கீரனால் புலவரால் பாடப்பட்ட இந்த பாடல் மருத திணையை சொல்லி தோழி தலைமகனினுடைய வாயிற்கு உரைத்த ஒரு பதிலாக இந்த பாடல் அமைய பெற்றிருக்கின்றது. சரி மாணவர்களே, நாங்கள் இந்த பாடலினுடைய பொருளை நாங்கள் பார்ப்போம். சாதாரணமாகவே இந்த பாடலில் வந்திருக்கின்ற சில சொற்கள் நாங்கள் அறிந்த சொற்களாகவே காணப்படுகிறது. குறிப்பாக தச்சன், மா, இன்புறுதல், இளையோர் இவ்வாறான சொற்களை நாங்கள் பார்த்தோமேயானால் இது நாம் அறிந்த சொற்களாக காணப்படுகிறது. நாங்கள் பாடலிலிருந்து முதலாவது பாடலினுடைய பொருளை, அதனுடைய கருத்தை பார்த்தோமேயானால் இவ்வாறு அமையப்படுகிறது. மாணவர்களே, தச்சனால் செய்யப்பட்ட சிறிய குதிரைகள் பூட்டிய வண்டியின் மீது ஏறி, அதாவது வண்டியில் ஏறி அதனை செலுத்தி இன்பம் பெறாவிடினும். நன்றாக பார்த்து கொள்ளுங்கள். தச்சனால் செய்யப்பட்ட சிறிய குதிரைகள் பூட்டப்பட்ட வண்டியின் மீது ஏறி செலுத்தி இன்பம் பெறாவிடினும் அதனை தன்னுடைய கையினால் இழுத்து இன்பமடைகின்ற சிறுவர்களை போல தன்னுடைய தலைவனுடன் மெய்யுற்று, அதாவது மெய் தழுவி இன்பம் பெறாவிடினும் நல்ல தேரையும் பொய்கைகள் நிறைந்த ஊருக்கு தலைவனுடைய நட்பை எம் உள்ளத்தே மென்மேலும் பெருக செய்து இன்புற்றோம். அதனால் வளையல்கள் கலராமல் கையின் கண் இறுகி காணப்படுகிறது. மாணவர்களே, அவர் வராதிருந்ததற்கும் பிள்ளைகள் தேரை இழுத்ததற்கும் இவருடைய வளையல் கலலாமல் இருப்பதற்கும் என்ன தொடர்பு என்று பார்த்தீர்களேயானால், மாணவர்களே, தலைவனானவன் தலைவியை விட்டு பிரிந்து சென்றானாலேயானால் அந்த பிரிவு துன்பத்தை தாங்காது தலைவியானவள் மெலிந்து விடுவாள். பசலை என்கின்ற ஒரு நோய் அவளுக்கு ஏற்படும். கவலையடைவாள், துன்பமடைவாள், அழுகுவாள். இவ்வாறான நிலைகள் அவளுக்கு ஏற்படும். ஆனால் இந்த பாடலிலே தோழி சொல்லுகிறாள், எங்களுடைய தலைவன் அருகிலே இருந்து இன்புற்று மெய்தழுவி இன்பம் பெறாவிட்டாலும் அவனுடைய காதல் உள்ளத்தை நினைத்து தலைவி இன்பமடைந்ததனால் தலைவியினுடைய கையிலே அணிய பெற்றிருக்கின்ற வளையல்கள் கலரவில்லை என்று அவள் கூறுகிறாள். இதன் மூலம் என்ன புலப்படுகிறது என்றால், தலைவன் அருகிலே இருக்க வேண்டும் என்று இல்லை, மாறாக அவனுடைய காதல் உள்ளத்தை நினைத்து தலைவி இன்பமடைகிறாள். இதனை கூறுவதற்காக ஒரு அருமையான அணியினை புலவர் கையாண்டிருக்கின்றார். பார்த்தோமேயானால் இவ்வாறு சொல்லுகிறார், அதாவது தச்சன் செய்த சிறிய குதிரைகள் பூட்டப்பட்ட குதிரை வண்டியில் ஏறி அதனை செலுத்தி இன்பமடையாத சிறுவர்கள் அதனை கையினால் இழுத்து எவ்வாறு இன்பமடைகிறார்களோ அதுபோலவே தலைவியும் தலைவனை மெய்யுற்று தழுவாவிடினும் அவனுடைய காதல் நட்பை நினைத்து அவள் இன்பமடைவதாக இந்த பாடல் கூறப்பட்டிருக்கின்றது. இதிலே பார்த்தீர்களேயானால் மாணவர்களே, இதிலே தோழி சொல்லுகின்ற பொழுது இன்புற்றனம் என்கின்றாள். இன்புற்றனம் என்றால் பண்மையாக தன்னையும் உள்ளடங்களாக, அதாவது இன்புற்றிருந்தோம் என்று பார்த்தீர்களேயானால் அப்பொழுது மாணவர்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், தலைவன் தலைவியையும் தோழியையும் காதலித்தானா என்று. அது அவ்வாறு அல்ல. இந்த இடத்திலே தலைவியின் மீது தோழியினுடைய நெருங்கிய நட்பு, அதாவது அவள் இன்பமடைந்தால் தானும் இன்பமடைவதாகவும் அவள் துன்புற்றால் தானும் துயருறுவதாகவும், அந்த தலைவியினுடைய அந்த நெருக்கம், தன்னுடைய தலைவி மீது தான் கொண்டிருக்கின்ற நட்பினுடைய உன்னத நிலை இந்த பாடலிலே புலப்படுகிறது மாணவர்களே. ஆகவே இந்த பாடல் தலைவியினுடைய கூற்றாக தோழி கூறுவதாக, அதாவது தலைவி எவ்வாறு கூறியிருப்பாள் என்பதை தோழி கூறுகின்றாள் என்றால் தலைவியினுடைய மனநிலை தான் புரிந்திருப்பதாக இந்த பாடலை மிகவும் அருமையாக புலவர் அமைத்திருக்கின்றார். ஆகவே இந்த பாடலின் மூலமாக நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு நிலை விடயங்களை பார்த்தால், இந்த பாடலிலே உவமை அணி கையாளப்பட்டிருக்கின்றது. அங்கு மருத நிலத்தினுடைய தலைவனுடைய புகழ் சொல்லப்பட்டிருக்கின்றது. என்ன புகழ் என்று பாருங்கள், அந்த தலைவனானவன் நல்ல தேரினை உடையவனாகவும் பொய்கைகள் நிறைந்த ஊருக்கு தலைவனாகவும் இருக்கின்றான் என்கின்ற பொழுது அங்கு தலைவனினுடைய சிறப்பும் சொல்லப்பட்டிருப்பதாக இந்த பாடல் நாங்கள் பார்க்கலாம். அத்தோடு மாணவர்களே, இங்கு பார்த்தீர்களேயானால் இந்த பாடலின் மூலமாக நாங்கள் அணி கையாளப்பட்டிருக்கின்றது என்று நான் ஏற்கனவே சொன்னேன். அந்த அணி எவ்வாறு கையாளப்பட்டிருக்கின்றது என்று பார்த்தோமே ஆனால் இங்கு ஒரு உவமை அணி கையாளப்பட்டிருக்கின்றது. அதாவது உவமானம், உவமை அணியை நாங்கள் பார்த்தால் உவமானம், உவமேயம், பொதுத்தன்மை, உவமை உறுப்பு போன்ற நான்கு உறுப்புகளை நாங்கள் அதிலே பார்ப்போம். அந்த வகையில் இந்த பாடலிலே கையாளப்பட்டிருக்கின்ற அணியாக உவமை அணி பயிலப்பட்டிருக்கின்றது. அங்கு உவமானம் கைவண்டியில் ஏறி செலுத்தி இன்பம் பெறாவிடினும் கையால் இழுத்து இன்பமடையும் இளம்பிள்ளைகள், அதாவது சிறார்கள், இது உவமானம். மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன், சிறிய குதிரைகள் பூட்டிய வண்டியில் ஏறி செலுத்தி இன்பம் பெறாவிடினும் அதனை கைகளினால் இழுத்து இன்பமடையும் இளம் பிள்ளைகள், இது உவமானம். அடுத்ததாக உவமேயம், தலைவன் மெய்யுற்று தழுவி இன்பம் பெறாவிடினும் தலைவன் நட்பை உள்ளத்தே பெருக செய்து இன்புற்ற தலைவி. மீண்டும் ஒருமுறை கூறுகிறேன், உவமேயம், தலைவன் மெய்யுற்று தழுவி இன்பமடையா விட்டாலும் தலைவன் நட்பை உள்ளத்தே பெருக செய்து இன்புற்ற தலைவி உவமேயமாக காணப்படுகிறது. இதனுடைய பொதுத்தன்மையை பார்த்தீர்களேயானால் வேண்டிய இன்பம் பெறாவிடினும் அதற்காக இன்னுமொரு இன்பத்தை பெற்று திருப்தி காணுதல், அதாவது வேண்டிய இன்பம் பெறாவிடினும் அதற்கு சமனான இன்னுமொரு இன்பத்தை பெற்று திருப்தி காணுதல் பொதுத்தன்மையாக இங்கு காணப்படுகிறது. இதிலே உவமை அணி என்கின்ற பொழுது இங்கு உவமை உருபு காணப்படுகிறது. இளையோர் போல், இங்கு உவமை உருபாக போல் கையாளப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. சரி மாணவர்களே, இந்த பாடத்தின் மூலமாக இந்த பாடலிலே வருகின்ற வினாக்கள் எவ்வாறு வரும் என்று நாங்கள் பார்த்தோமேயானால் குறுந்தொகை என்ற பாடலை அடிப்படையாக கொண்டு இவ்வாறான நாங்கள் வினாக்களை பார்க்கலாம். முதலாவது, இப்பாடலினுடைய பொருளை உமது உரையினடையில் எழுதுக என்கின்ற வகையிலே ஒரு வினாவை நாங்கள் பொதுவாக பார்த்து கொள்ளலாம். இதற்கு அடுத்தபடியாக இப்பாடலில் பயிலப்பட்டுள்ள அணியினை எடுத்து விளக்குக, அணியாது என்று கேட்கலாம், அணியினை விளக்குக என்கின்ற பொழுது நாங்கள் உவமானம், உவமேயம், பொதுத்தன்மை, உவம உருபு போன்றவற்றினை நாங்கள் குறிப்பிட்டு விளக்கியிருக்க வேண்டும். அடுத்ததாக, இப்பாடலில் யாருக்காக யார் கூற்றாக அமைந்துள்ளது என்ற வகையிலும் வினாக்கள் அமைய பெறலாம். அடுத்ததாக மாணவர்களே, இவ்வாறு ஒரு வினாவை நாங்கள் பார்க்கலாம். தலைவி இன்பம் பெற்றுள்ளார் என்பதை எவ்வித சான்றாதாரங்களுடன் தோழி கூறி நிற்கின்றாள் என்பதை விளக்குக. என்ன, தலைவி இன்பம் பெற்றுள்ளார் என்பதை எவ்வித சான்றாதாரங்களுடன் தோழி கூறி நிற்கின்றாள் என்பதை விளக்குக என்ற வகையிலும் ஒரு வினாவை நாங்கள் பார்க்கலாம். அடுத்ததாக, தலைவி கையில் அணிந்துள்ள வளையல்கள் கலராமல் இறுகி அமைந்துள்ளன என்ற கூற்று தோழியால் எதனை நிரூபிக்க பயன்படுத்தப்பட்டுள்ளது? மிகவும் ஒரு அருமையான வினா மாணவர்களே. எவ்வாறு, தலைவி கையில் அணிந்துள்ள வளையல்கள் கலராமல் இறுகி அமைந்துள்ளன என்ற கூற்று தோழியால் எதனை நிரூபிக்க பயன்படுத்தப்பட்டுள்ளது? விளக்குக. அடுத்த வினா, குறுந்தொகை என்ற சங்க நூலினை பற்றி சிறுகுறிப்பு எழுதுக என்ற வகையிலே பரீட்சைக்கு நாங்கள் இவ்வாறான வினாக்களை எழுதி பார்ப்போமேயானால் இந்த வினாக்களுக்கு நாங்கள் பரீட்சைக்கு விடை எழுதுவதற்கு இலகுவாக இருக்கும். நான் மேற்கூறிய வினாக்களுக்கு விடைகளாக ஏற்கனவே நான் உங்களோடு கலந்துரையாட விடயங்களை நாங்கள் தொகுத்து கூறுகின்ற பொழுது அதற்குரிய வினாக்களை விடைகளை எழுதக்கூடியதாக இருக்கும் மாணவர்களே. அடுத்ததாக, நாங்கள் சங்க பாடலில் வருகின்ற மற்றொரு பாடலான புறநானூறு என்ற நூலினை பற்றி நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் மாணவர்களே. புறநானூறு, ஏற்கனவே நான் உங்களுக்கு கூறியிருந்தேன், சங்கபாலத்தில் எட்டு தொகை பத்து பாட்டு என்கின்ற வகையிலான நூல்கள் காணப்படுகின்றது. அந்த வகையிலே புறநானூறு சங்ககால எட்டு தொகை நூல்களுள் ஒன்றாக காணப்படுகின்றது. இந்த புறநானூறு என்கின்ற பொழுது இந்த பாடலில் இந்த புறநானூறு என்ற இலக்கியத்தில் மாணவர்களே பெரும்பாலும் காதல் அடங்காது போரினை பற்றி, அதாவது ஒருவருடைய பெயரை குறிப்பிட்டு பாடுகின்ற போர் வீரம் கொடை என்பனவற்றை கூறுவதாக இந்த புறநானூறு பாடல்கள் அமைய பெறுகின்றது. எமக்கு கொடுத்திருக்கின்ற இந்த பாடலானது மிகவும் ஒரு அருமையான ஒரு பாடல். கொடிதலை விழுதண்டினார் என்ற புலவர் மிகவும் அருமையாக இந்த பாடலினை பாடியிருக்கின்றார். இந்த பாடலை பற்றி நாங்கள் பேசுகின்ற பொழுது எமது வாழ்விலே வருகின்ற ஒரு தருணம், அதாவது வயது முதிர்ந்த பின்பு நாங்கள் இளமை காலத்திலே செய்த செயற்பாடுகள், குறும்புகள், விளையாட்டுக்கள் என்கின்ற விடயங்களையெல்லாம் ஞாபகப்படுத்தி முதுமை பருவத்தை நினைத்து வருந்துவதாகவும் இளமை பருவத்தை நினைத்து ஏங்குவதாகவும் ஒரு உணர்வு எம் மத்தியிலே தோன்றக்கூடும். அவ்வாறு ஒரு நிலைக்கு எங்களை அழைத்து செல்கிறார் இந்த பாடலை பாடிய புலவர். இந்த பாடல் திணையானது புறத்திணையாகவும் துறை என்பது கையறு நிலை, அதாவது கையறு நிலை. கையறு நிலை என்கின்ற பொழுது மனர்களே துன்ப நிலையை கூறுவதாக இந்த பாடல் அமைய பெறுகிறது. மிகவும் ஒரு அருமையான பாடலாக இந்த பாடல் அமைய பெற்றிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அந்த பாடலை நான் தற்பொழுது உங்களுக்கு நான் படித்து காட்டுகிறேன். நீங்கள் உங்களுடைய புத்தகங்களிலே கையில் எடுத்து பாருங்கள் மாணவர்களே. இனி நினைந்திறக்க மாயிற்று திணிமணல் செய்யுறு பாவைக்கு கொய்பூதையி தன் கயமாடும் மகளிரோடு கைபிணைந்து தழுவும் வழி தழியி தூங்கும் வழி தூங்கி மறையனலறியா மாயம் இல்லா ஒரு உயர் சினை மருதத் துறையுறு தாழ்ந்து நீர் நனி படிகோடேறி சீர்மிகு கரையவர் மருள திரையகம் பிதிர நெடுநீர் குட்டத்து தொடும்மென பாய்ந்து குளித்து மணற்கொண்ட கல்லா இளமை அளிதோ தானே யாண்டுண்டு கொள்ளோ கொடிதலை விழுதண்டோன்றி நடுங்குற்று இருமுடை முடைந்த சிலச்சொல் பெருமூதலாரமாகி வெமக்கே என்ற வகையிலே மிகவும் ஒரு அருமையான வகையிலே இந்த பாடல் பாடியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த பாடலை மீண்டும் ஒரு முறை நான் உங்களுக்கு பாடி காட்டுகின்றேன். இனி நினைந்து இரக்கமாயிற்று. தினிமணல் செய்யொரு பாவைக்கு கொய்பூதையி தன்கயமாடும் மகளிரோடு கைபிணைந்து தழுவும் வழி தழியி தூங்கும் வழி தூங்கி மறையனலறியா மாயமிழா மொடு உயர்சினை மருத துறையுறத் தாழ்ந்து நீர் நனி படிகோடேறி சீர்மிக கரையவர் மருள திரையகம் பிதிர நெடுநீர் குட்டத்து துடும்மென பாய்ந்து குளித்து மணல் கொண்ட கள்ளா இளமை அளிதோதானே யாண்டுண்டு கொள்ளோ தொடி கொடுதலை கொடிதலை விடுதண்டோன்றி நடுங்குற்று இருமிடை மிடைந்த சில சொல் பெருமூதலாரே மாகிய விமக்கே என்கின்ற வகையிலே அந்த பாடல் அமைய பெற்றிருக்கின்றது. இந்த பாடலினுடைய விளக்கம் அல்லது பொருள் இவ்வாறு அமைய பெற்றிருக்கின்றது. இப்பொழுது நினைக்க இரக்கமாக இருக்கின்றது, கவலையாக இருக்கின்றது. செறிந்த மணலிடத்தை செய்யப்பட்ட வண்டட்பாவைக்கு, அதாவது வண்டட்பாவை என்பது விளையாடுவதன் பொருட்டு மணலால் செய்யப்பட்ட அந்த பொம்மைக்கு கொய்யப்பட்ட பூவை தான் பறித்து சூடி குளிர்ந்த நீர் கொண்ட பொய்கையின் கண் விளையாடும் பெண்களோடு, அதாவது மகளிரோடு கைபிணைந்து கை கோர்த்து அவர் அனைத்த இடத்தே தழுவி அசைந்த இடத்தே அசைந்து ஒழித்து செய்தல் என்பது அறியாத, அதாவது அந்த கள்ள கபடமற்ற இளம் மாந்தருடன் கூடி உயர்ந்த கொம்புடைய, அதாவது கிளைகளையுடைய மருத மரத்தினது துறையிலே வந்து கீழே தாழ்ந்துள்ள, அதாவது அந்த நீர்நிலைக்கு சமாந்தரமாக இருக்கின்ற ஒரு கிளையிலே நீருக்கு அண்மித்து படிந்துள்ள கொம்பிலே ஏறி அழகுமிக்க கரையினிடத்தே நிற்போர் வியப்படைய திரையினிடத்தே திவளை இல, அதாவது அவர் என்ன செய்யப்போகிறார், ஒரு அந்த சமாந்தரமாக இருக்கின்ற கிளையில் ஏறி கரையில் இருப்பவர்களெல்லாம் பயப்படும்படியாக நீர்த்திவளைகள், அதாவது துளிகள் இல, ஆழத்தால் நெடிய நீரையுடைய மடுவின் கணந்த குழியிலே தொடும் என ஒளி எழுப்பும்படியாக பாய்ந்து குதித்து மூழ்கி மணலை முகர்ந்து காட்டிய கள்ளா இளமை, அதாவது கபடம் ஏதுமற்ற இளமை இறங்கத்தக்கது. அவ் இளமை எவ்விடத்தும் உண்டு, அதாவது இப்பொழுது நினைக்கின்ற பொழுது அவ்வாறு செய்ய முடியாதிருக்கின்றதே. பூன் பூட்டப்பட்ட தலையை, அதாவது முட்பகுதியை உடைய பாரிய தண்டுகோலை ஊன்றி தளர்வுடன் நடுக்கமுற்று இருமலோடு நெருங்கிய சில சொற்களையும் பெரு முதுமையையும் உடையவராகிய எங்களுக்கு இளமை எங்கு உண்டு, அதுதான் கையறு நிலையாயிற்று, அதாவது இறங்கத்தக்கது என்ற வகையிலே இவர் கூறி நிற்கின்றார். மாணவர்களே, இந்த பாடலினுடைய பொருள் மிகவும் அவதானமாக பார்க்கக்கூடியதாக ஒன்றாக காணப்படுகின்றது. அதாவது நாங்கள் சிறு வயதிலே ஆற்றங்கரை மணலிலே பொம்மை செய்து பூக்களை கொய்து அதை சூடி விளையாண்டு அங்கு கூடியிருக்கின்ற பெண்கள் சிறுவர்களோடு கட்டிய இடத்திலே கட்டி அசைந்த இடத்திலே அசைந்து கள்ளக்கபடம் எதுவுமே தெரியாத அந்த இளமை பருவத்திலே நாங்கள் எங்களுடைய வீர செயலை காட்டும் முகமாக அந்த சமாந்தரமாக வளர்ந்திருக்கின்ற மருத மரத்தினுடைய ஒரு கிளையில் ஏறி கரையில் இருப்பவர்களையெல்லாம் வியப்படைய செய்யும் வகையிலே அந்த ஆழ நீருக்குள்ளே துடும் என பாய்ந்து அடியில் சென்று மணலை கொண்டு வந்து காட்டி தங்களுடைய வீரத்தை காட்டி எவ்விதமான கள்ள கபடம் இல்லாத அந்த மனநிலையை அந்த வயதினை நினைக்கின்ற பொழுது, முதுமை காலத்தில் அந்த நிலையை நிலைக்கின்ற பொழுது மிகவும் வருந்தத்தக்கதாக காணப்படுகின்றது. காரணம், இப்பொழுது அதாவது முதுமை நிலையை நாங்கள் எடுத்துக்கொண்டால், அதாவது பெரிய பாரிய தண்டுகோலை ஊன்றி அதாவது பூன் பூட்டப்பட்ட பாரிய, அதாவது நாங்கள் முதியவர்களான பிறகு ஊன்றுகோல் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஊன்றுகோலை ஊன்றி கொண்டு தளர்வுடன் நடுக்கமுடைந்து இருமலோடு நெருங்கிய சில சொற்களையும் பேசுகின்ற அந்த முதுமை நிலையில் அந்த பழைய இளமை காலத்து நினைவுகளை நிலைக்கின்ற பொழுது மிகவும் கையறு நிலையாக காணப்படுகிறது. அதாவது வருந்தத்தக்க இறக்கத்தக்கதாக காணப்படுவதாக இந்த புலவன் மிகவும் அருமையாக அந்த பாடலை கொண்டு வந்திருக்கின்றான். இந்த பாடலை நாங்கள் படிக்கின்ற பொழுது ஒரு கவலை நிலை எமக்கே தோன்றுகிறது. அதாவது சிறுவர்களாகிய எமக்கு அந்த நாங்கள் அந்த இளம் வயதிலே செய்த அனுபவங்களை நினைக்கலாம், ஆனால் முதுமை காலத்திலே இருக்கின்ற நினைவுகள் எம் மனதிலே தோன்றாது. காரணம், அந்த நிலைக்கு நாங்கள் இன்னும் செல்லவில்லை. ஆனால் இளமை காலத்திலே செய்கின்ற அந்த செயலெல்லாம் நான் உங்களுக்கு கூறுகின்ற பொழுது நீங்கள் இந்த குறும்பு விளையாட்டினை விளையாடிய அந்த பருவம் உங்களுடைய மனதினை தொட்டு செல்லக்கூடியதாக இருக்கும். மாணவர்களே, அந்த வகையிலே இந்த புலவனும் இளம் பருவத்திலே இருந்து இப்பொழுது முதுமை நிலையில் இருக்கின்ற அந்த பழைய நினைவுகளை நினைக்கின்ற பொழுது வருத்தமுடையதாகத்தான் இருக்கின்றதே தவிர, அந்த பழைய நிலையை மீண்டும் செய்து பார்க்கக்கூடிய உடல்நிலை தற்பொழுது இல்லை என்ற வகையிலே அவருடைய துன்ப நிலையினை இந்த பாடலின் மூலமாக மிகவும் அருமையாக எமக்கு எடுத்து காட்டுகின்றார். அடுத்ததாக இந்த பாடலை பற்றி நாங்கள் பேசுகின்ற பொழுது, இங்கே செய்யுளானது இளமை கழிந்து இறங்கி கூறுதலால் கையற நிலையாக சொல்லப்படுகின்றது. அது மட்டுமல்லாது, ஆற்றங்கரை கடற்கரையிலே நிறைந்த மணலின் கண், பெண் பிள்ளைகள் வண்டற்பாவை செய்து விளையாடுவது சங்க காலத்திலிருந்தே நடைபெற்று வருகின்ற ஒரு விளையாட்டாக நாங்கள் பார்க்கலாம். மாணவர்களே, அது அத்தோடு இவ்விதம் வண்டல் மணலால் செய்த பாவைக்கு பூவை சூடி மகிழ்தலும் வழிவந்த ஒரு வழக்கமாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதை இன்றும் சிறார்கள் பொம்மை செய்து அதற்கு பூ வைத்து விளையாடுகின்ற அந்த பழக்கம் ஆரம்ப காலத்திலிருந்தே வந்ததாக காணப்படுகின்றது. மாணவர்களே, அத்தோடு இத்தகைய மகளிரோடு கள்ளகபடமற்ற வண்டற்பாவைக்கு அந்த பெண்களோடு கள்ளகபடமற்ற இளம் மாந்தர்களுடன் கைகோர்த்து ஒளிவு மறைவுவின்றி தழுவி பொய்கையின் கண் குதித்து மூழ்கி மணலை எடுத்து காட்டுகின்றார்கள் அந்த மகளிருக்கு. இவ்விதம் இவர்களது கல்வி இல்லாத, அதாவது கல்வி இல்லாத என்கின்ற பொழுது மாணவர்களே, அங்கு அவர்களுடைய கல்வி அறிவின்மையை பற்றி பேசவில்லை, சரிப்பிலை தெரியாத கபடமற்ற தன்மையே இங்கு காட்டப்படுகிறது. அத்தோடு இவ்வாறு ஒன்றுமே அறியாத அந்த இளம் எங்கு இனிமேல் காணப்படும் எம்முடைய வாழ்க்கையிலே என்கின்ற வகையிலே அவர் இதை காட்டுகின்றார். அடுத்ததாக, பூன் பூட்டப்பட்ட தலையுடைய தண்டுகோலை ஓன்றி தளர்ந்து இருமலுடன் நெருங்கிய சில வார்த்தைகளுடைய பெரு முதுமையுடைய வயோதிபமும் எமக்கு இளமை எவ்விடத்திலும் இல்லை என்கின்ற வகையிலே அவருடைய இரக்க நிலை கையற நிலை எடுத்து காட்டப்படுகின்றது. இந்த செய்யுள் தொடிதலை விடுதன்றோன்றி என்ற அடியின் பெயரால் என்ற அடியின் பெயரின் மூலமாக தொடிதலை விழுதண்டினார் என்கின்ற ஒரு புலவர் பாடியதாக இந்த பாடல் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஆகவே சங்க பாடல்கள் என்கின்ற இந்த இரண்டு பாடல்களை நாங்கள் பார்த்தோம். இந்த இறுதியாக பார்த்திருக்கின்ற இந்த புறநானூறு பாடலின் மூலமாக வருகின்ற வினாவை நாங்கள் சற்று பார்ப்போமேயானால் மாணவர்களே, இப்பாடலினுடைய பொருளை உமது மொழிநடையில் எழுதுக என்கின்ற ஒரு பொதுவான ஒரு வினாக்களை நாங்கள் பார்க்கலாம். அடுத்தது, மறையனலறியா மாயமிழா என்கின்ற அடியில் நீர் விளங்கிக் கொள்வது யாது? மறையனலறியா மாயமிலா என்கின்ற, அடுத்ததாக, இங்கே கல்லா இளமை என்ற அடி எதனை சொல்லப்படுகின்றது? கல்லா இளமை. முதுமையடைந்தோரின் நிலை இவ்வாறு காட்டப்படுகிறது. கையறு நிலை என்பதனால் நீர் விளங்கிக் கொள்வது யாது? புறநானூறு நூல் தொடர்பாக சிறுகுறிப்பு எழுதுக என்ற வகையிலே நாங்கள் வினாக்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். மாணவர்களே, இப்பொழுது நாங்கள் இரண்டு பாடல்களை நாங்கள் பார்த்தோம். ஒன்று குறுந்தொகை பாடல், மற்றொன்று புறநானூறு பாடல். முதலாவது பாடல் தும்பிசேர் கீரன் என்கின்ற புலவர் பாடியது. இரண்டாவது பாடல் தொடிதலை விழுதண்டினார் என்கின்ற புலவர் பாடிய பாடலாக இரண்டு பாடல்களை நாங்கள் பார்த்தோம். முதலாவது பாடலிலே நாங்கள் தோழி கூற்றாக அமைந்த பாடலையும், இரண்டாவது பாடல் முதுமையடைந்த ஒருவர் தன்னுடைய இளமை காலத்து நினைவுகளை நினைத்து பாடுவதாகவும் அந்த பாடலை நாங்கள் பார்த்தோம். இவ்வாறு இந்த பாடல்கள் மூலமாக வருகின்ற வினாக்களையும் நாங்கள் பார்த்தோம். மாணவர்களே, இதற்குரிய விடையினை நாங்கள் எழுதுவதுகின்ற முறையினையும் நான் ஏற்கனவே உங்களுக்கு கூறியிருக்கின்றேன். ஆகவே அந்த வினாக்களுக்குரிய விடைகளை எழுதி உங்களுடைய பாட ஆசிரியர்களோடு நீங்கள் கலந்துரையாடுகின்ற பொழுது மேலதிக விளக்கம் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். சரி மாணவர்களே, இந்த நோய் தொற்று நோய் பரவுகின்ற இந்த சூழ்நிலையிலே மிகவும் அவதானமாக இருப்பதோடு தங்களுடைய மிகவும் பொன்னான காலத்தினை கூடிய அளவு கற்பதற்காக, வீட்டிலிருந்து கற்பதற்காக பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்வதோடு மேற்கூறிய இரண்டு பாடல்களினுடைய வினாக்களையும் செய்து பயிற்சி கொப்பிகளிலே எழுதி பயிற்சி பெறுகின்ற பொழுது சிறந்த ஒரு அனுபவத்தினை சித்திகளினை பெறக்கூடிய வாய்ப்பு கிட்டும் என்று கூறிக்கொள்வதோடு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.
COVID-19 வைரஸ் பரவல் காரணமாக தடைப்பட்டிருக்கும் மாணவர்களின் கல்வி நிலையினை கருத்தில் கொண்டு ஓவா சமூக வானொலி வழங்கும் ஓவா குருகுலம் கல்வி நிகழ்ச்சி தொடர், கல்வி மறுசீரமைப்பு, திறந்த பல்கலைக்கழகம், தொலைக்கல்வி அபிவிருத்தி அமைச்சு மற்றும் ஓவா மாகாண கல்வி அமைச்சு இணைந்து ஓவா மாகாண கல்வி திணைக்களத்தின் நெறிப்படுத்தலின் கீழ் தரம் 5-11 வரையான மாணவர்களுக்கான ஓவா குருகுலம் கல்வி நிகழ்ச்சி தொடர் ஓவா சமூக வானொலியில் ஒலிபரப்பு செய்யப்பட்டு வருகின்றது. இவ்வருடம் December 31 வரையான காலப்பகுதியில் திங்கள், செவ்வாய், வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் 7:15-10:15 வரை FM 97.6 அலைவரிசையில் ஓவா குருகுலம் கல்வி நிகழ்ச்சி தொடரினை நீங்கள் கேட்கலாம்.